பிலிப்பியர் 4:1 நான் வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். என்கிட்ட ஒரு இன்னொரு பாஸ்டர் கேட்டாரு, பாஸ்டர் நீங்க 15 வருஷமாக அநேக வாரங்களில் 4 பிரசங்கங்கள் எடுக்கிறீங்களே, நீங்க எப்படி பிரசங்கங்களை தயாரிக்கிறீங்க, ப்ரொடியூஸ் பண்றீங்க? நான் அவருக்கு சொன்னேன், என்னுடைய ப்ரொடக்ஷன் சர்மன் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் 3 ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம். இப்படி தான் நான் பிரசங்கத்தை தயாரிக்கிறது. MRD, மெடிடேட், ரீட் அண்ட் டிபெண்ட். அதாவது இந்த 3 ப்ராசஸில் மூலமாக தான் பிரசங்கம் வருகிறது. என் பிரசங்கம் 1வது, வசனத்தை தியானிக்கணும். ஒரு வசன பகுதியை எடுத்துக்கிட்டு அதை திருப்பி 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 வாசித்து அதை கூர்ந்து பார்த்து அதில் இருக்கும் நுணுக்கமான காரியங்கள்லாம் உள்வாங்கிக்கணும். ஒரு வசனமோ ஒரு பகுதியோ அதை உள்வாங்கிக்கிட்டு திருப்பி திருப்பி தியானிக்கிறதுனா அதை முணுமுணுக்கிற மாதிரி. அந்த வசனத்தை உள்வாங்கி அதை வாரத்தில் ஆரம்பத்தில் அது ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், ஒன்றா போட்டிருக்காரு இந்த வசனத்தில். ஆனால் அந்த வசனத்தோடு ஒரு வாரம் பயணிக்கும் போது, வித்தியாசமான மனிதர்கள் வித்தியாசமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அந்த வசனத்தை பற்றிய அறிவு ஒவ்வொரு நாளும் டியூஸ்டே கொஞ்சம் தெரியுது, வெட்னஸ்டே கொஞ்சம் தெரியுது, தேர்ஸ்டே, அப்படியே அதனோட அறிவு வளர்ந்துக்கிட்டு போகிறது. அந்த தியானத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாகம் தான் எக்ஸிஜீசிஸ் அப்படின்வாங்க. நான் அதில் தியானத்தின் அடிப்படையில் தான் போடுவேன். அதுதான் மேஜர் ஒர்க். முதல்ல வந்து அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 5 கேள்விகள் அந்த வசனத்தை கேட்கணும். 5 W's அப்படின்வாங்க. யார், யாருக்கு, என்ன, ஏன், எங்க, இதெல்லாம் 5. ஹூ, வாட், ஹூம், வை, வேர். இது யார் எழுதுறது, யாருக்கு எழுதுறாரு, அந்த ரைட்டர் என்ன சொல்கிறாரு, வாட் இல்லைங்களா, அவருடைய கீ மெசேஜ் என்ன, அவர் ஒரு கட்டளையாக சொல்கிறாரா, ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறாரா, ஒரு ஊக்கப்படுத்துகிறாரா, ஏன் இதை சொல்கிறாரு, எங்கேருந்து சொல்கிறாரு, எங்கைக்கு சொல்கிறாரு, அதெல்லாம் சில கேள்விகள் கேட்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அந்த எலேசி பிரின்சிபல். எலேசினா முதல்ல அந்த இலக்கிய நடை என்ன, இது எழுதியிருக்கிறது ஒரு வரலாறா, அது புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லைங்களா. ஒரு கவிதையா, இப்போ ஃப்ரைடேலாம் படிக்கிறதெல்லாம் கவிதை தான் இல்லைங்களா, ஒரு சங்கீதம் நம்ம படிக்கிறோம். ஒரு உரைநடையா, ப்ரோஸ், இப்போ இந்த நிருபம் ஒரு உரைநடை தான், ஒரு ப்ரோஸாக ஒரு நிருபமாக எழுதுகிறார். ஒரு தீர்க்க தரிசன புத்தகமா, அதனோட கிராமர் என்ன, ஒன்று ஒன்று வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கு எப்படி தொடர்பாக இருக்கிறது, அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இதெல்லாம் உட்காந்து சில நேரங்கள் லேப்டாப்பில் பண்ணலாம், ஓகே போகும்போது வரும்போது செய்யலாம். சில நேரங்களில் லெக்சிக்ன்ற ஒரு புக் இருக்குது, அதில் வந்து இங்கிலீஷில் இருந்து பார்த்து மூல மொழியில் என்ன அதுக்கு அர்த்தம்னு போட்டிருக்கோம். அதை நம்ம ஈஸியாக கிரேக்கு தெரியலனாலும் அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். இன்னொன்று அந்த கான்டெக்ஸ்ட் இல்லைங்களா, எல்லைனா லிட்ரரி ஸ்டைலு, கிராமர்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அந்த சந்தர்ப்பம், அந்த பகுதி அமைந்திருக்கிற சந்தர்ப்பம் மாத்திரம் இல்லை, வரலாற்று, கலாச்சாரம். அந்த ரோமர் பிலிப்பியருக்கு எழுதும்போது ரோமர் கலாச்சாரம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, ரோமர் காலனியெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம, அந்த சமுதாய சூழ்நிலை. அவர் சொல்லுகிற இந்த பகுதி மற்ற வேத பகுதிக்கு, எல்ஏசினா லிட்ரரி ஸ்டைல் எனாலஜி, எவ்வளோ மற்ற வேத பகுதிக்கு இவர் எங்கேயாவது இந்த மாதிரி போட்டிருக்கா, அங்கே என்ன சொல்கிறார், பேதுரு என்ன சொல்கிறார், இயேசு என்ன சொல்கிறாருன்னு அதை பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்து நம்ம முடித்து பயன்பாடுக்கு வரும். இதான் ரொம்ப கஷ்டம். ஓ பவுல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி பொருந்தோம், நம்ம சபை மக்களுக்கு அது எப்படி பொருந்தோம், இந்த வசனம் நம்மளை எப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணி நம்ம வித்தியாசமாக வாழணும்னு நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது, அது பயன்பாடுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இதெல்லாமே தியானத்துக்கு உட்பட்டு வருகிறது. இதை செஞ்சாவே ஒரு 60-70% பிரசங்கம் வந்துடும் பாருங்களா. இதை யோசிச்சு இதை பார்த்து இந்த கேள்விகள்லாம் கேட்டோன்னா அந்த பகுதி என்ன, அந்த வசனம் என்னன்னு பிரித்து பார்த்தா தலைப்பெல்லாம் வந்துடும். வந்த பிறகு எம், மெடிடேஷன். 2வது ரீடிங். அதுக்கப்புறம் தான் இதை பண்ணி முடிச்சுட்டு கமெண்ட்ரிஸ் படிக்கலாம். பல கமெண்ட்ரிஸ் விளக்க உரைகள், மற்ற சேர்மன்ஸை படிக்கலாம், மற்ற போதகர்கள் இதை பற்றி என்ன பிரசங்கம் கொடுத்துருக்காங்க. அநேக நேரத்தில் நம்முடைய அந்த செய்தியை மற்ற கமெண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ரிச்சாக்கும். சில சத்தியங்கள் நம்ம போட்டிருக்கிற விதம் பார்த்தா உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். அதே பாயிண்ட்டை தான் ஒரு கமெண்ட்ரியில் அவங்க சொல்கிற சுருக்கமாக, நம்ம அஞ்சு ஒரு பேரை ஒரு பேஜ் எழுதி வச்சுருப்போம், ஒரு கமெண்ட்ரியில் ரெண்டே லைனில் அதை சொல்கிற கற்றுக் கொடுப்பாங்க இல்லைங்களா, அவ்வளோ விஷயமும் ரெண்டு லைன். அந்த மாதிரி கமெண்ட்ரிஸை ரீட் நிறைய படிக்கிறது அதான் ரெண்டு, எம் மெடிடேஷன், ரெண்டாவது ரீடிங், கடைசியாக டிபெண்டன்ஸ், எம்ஆர்டி இல்லைங்களா, பரிசுத்தாவியின் மேலே சார்ந்து ஜபம் பண்ணுறது. பரிசுத்தாவி இந்த பகுதியை வந்து நம்ம மனதை பிரகாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அறிவை புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம், நம்ம இருதயத்தை எரி கொழுந்தொட்டி எரிய செய்யணும். அது அவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு பகுதி மனசை தொடுறது மாத்திரம் இல்லை, இருதயத்தை தொடணும்னா ஆவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் எம்ஆர்டி, வேறு எம்ஆர்ஐன்னு கூட வச்சுக்கலாம், மெடிடேஷன், ரீடிங் அண்ட் ஐ வந்து ப்ரே ஃபார் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ சரீரத்தினுடைய ஆழங்களை காட்டுறது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனால் எம்ஆர்ஐ பண்ணோன்னுவாங்க. அதே ஆவிக்குரிய எம்ஆர்ஐ வேதத்தின் ஆழங்களை பார்ப்பதற்கு நமக்கு உதவுகிறது. அந்த அந்த ப்ராசஸை பாருங்கள், இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இன்றைக்கி செய்ய பார்க்கலாம். ஏன் இதை செய்யணும்னா, இப்போ நம்ம போன வாரம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரெண்டு பிரதர்ஸ் அதே மாதிரி நீங்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி இன்னும் பிரசங்கத்துக்கு தயாராகணும், பிரசவ சபைகளுக்கு வளர்ச்சிக்கு அவசியம். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு பிரசங்கம் தயாரிப்பது, இந்த பாருங்களேன், இதை பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ஒன்று எடுத்துக்காங்க, முதல் வசனம் தான் இன்றைக்கி பார்க்குறோம். இதில் முதல் வசனம் ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு தொடர்பை காட்டுறாரு. ஆதலால் போது முன்னாடி ஏதோ சொல்லி இருக்கிறாரு, அதுக்கு கனெக்ட் பண்ணுறாரு போல், ஆகவே ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் போட்டுக்குவேன் ஒரு கனெக்ஷனை பார்த்தேன். ரெண்டாவது அஞ்சு வார்த்தைகளாக வருது, எனக்கு பிரியமும் வாஞ்சையும் சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே அப்படின்றார் பவுல். அஞ்சு வார்த்தைகளில் பவுலுடைய அன்பை நமக்கு காட்டுற, அக்கறையும் அன்பையும் நமக்கு காட்டுற. அடுத்ததாக அந்த அன்பு அக்கறையின் சூழ்நிலையில் அவர் என்னவும் செய்கிறாரு, ஒரு கட்டளையை கொடுக்குறார், அன்போடு கட்டளையை கொடுக்கிறார். என்ன, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், முழு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வருது பாருங்களேன். ஆகவே இந்த வசனத்தை மூணு தலைப்பில் நம்ம படிச்சுக்குவோம், த்ரீ சீஸ், ஒரு கனெக்ஷன், ஒரு கேர் அண்ட் லவ், ஒரு கமாண்ட், ஒரு கட் ஒரு தொடர்பு, ஒரு அக்கறையும் அன்பும் பார்க்குறோம், ரெண்டாவது ஒரு கட்டளையை பார்க்குறோம், த்ரீ சீஸ். அது ஒவ்வொரு தலைப்பையும் நான் விளக்கும் போது பாருங்களேன், அந்த எம்ஆர்டி எப்படி வேலை செஞ்சுருக்கு, எம்ஆர்டியின் மூலமாக எவ்வளோ அந்த பிரசங்கம் வருகிறதுன்னு உங்களால் பார்க்க முடியும். முதலாவது ஒரு கனெக்ஷன். இந்த பிலிப்பியர் 4:1 ஆக்சுவலாக பிலிப்பியர் 3:3 கடைசி வசனமாக முடிஞ்சிருக்க வேண்டும், ஆனால் தவறாக 4:1 வந்துருச்சு. நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த வேத வசனம் பிரிவினைப்படுத்தி பகுதி அதிகார அதிகாரமாக வசன வசனமாக எழுதுனது பவுல் அப்படி எழுதலை இல்லைங்களா. பவுல் இது ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த வசனங்க ரெண்டு அப்படி எழுதலை, அவர் ஒரே நிருபமாக எழுதிட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த மனிதர்கள் உதவியாக இருக்கட்டும்னு சொல்லித்தான் பிரித்து எழுதுனாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது பிரிக்கணும்னு பிரித்து எழுதுனாங்க. ஒரு சில இடங்களில் தான் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த பகுதியில் பண்ண மாதிரி. ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப நன்றியாக இருக்கணும். ஒருவேளை அந்த வசன பிரிவுகள், அதிகார பிரிவுகள், வசனங்கள்லாம் நம்ம காலையில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கணும், சகோதரர்களே, பிலிப்பியர் நிருபம் பைபிளில் பேஜ் நம்பர் 1671 17வது லைன் பாருங்கள் அப்படின்னு இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1, 2, 3, 4, 5, 17, 18 எந்த வசனச்சோ, எவ்வளோ குழப்பம் இருந்தது யோசிச்சு பாருங்களேன். அந்த வசன பிரிவு இல்லைன்னா அதுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கணும். 17னா டக்கு நாங்கள் போயிடலாம். அந்த வசனங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நான் வேறு பைபிளை யூஸ் பண்ணால் என் பைபிள் பேஜ் நம்பர் வேறு இருக்கும், நீங்கள் பைபிள் பேஜ் நம்பர் வேறு இருக்கலாம். அதனால் அந்த சாப்டர் டிவிஷன்ஸு வசனங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு சில இடங்களில் அவங்க சரியாக பிரிக்கலை இல்லைங்களா, ஆவியானவர்னால் ஏவப்பட்டவது இல்லை அவங்க. அதுக்கப்புறம் உதவியாக இருக்கும்படிக்கு நமக்கு செஞ்சுருக்கிறாங்க. நான் ஏன் இது முன்னாடி இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த வசனம் ஆரம்பிக்கிறதே ஆதலால், ஒரு கனெக்ஷனை பண்ணுது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான கனெக்ஷன். இவ்வளோ நேரம் பவுல் மூணாவது அதிகாரத்தில் சொன்ன காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயன்பாடாக இந்த வசனத்தில் கொடுக்குறார். அதை தூக்கிட்டு போய் அடுத்த அதிகாரத்தில் போட்டால் என்ன தொடர்பு இருக்க முடியும்? அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தில் ஒரு கட்டளை, அவர் என்ன கொடுக்குறார் கட்டளை? இந்தபடியே கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருங்க. எந்தபடி? இதுக்கு முன்னாடி சொன்ன அதிகாரத்தின் படி. இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சேனே, இந்தபடி நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படின்ற ஒரு பயன்பாடோடு முடிக்கிறார். அதனால அந்த பிலிப்பியர் 4:1 வந்து பிலிப்பியர் 3 கடைசியில் முடிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, அதனோட தொடர்பை நம்ம பார்த்துட்டு வரோம். இதனோட தொடர்ச்சி நிருபத்தினுடைய ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்டை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். 1, 2, 3 அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்லி வராரு? இது சந்தோஷத்தின் நிருபம். ஆரம்பமே நமக்கு ஞாபகம் இருக்கணும், எல்லாமே பவுல் சொல்றது இயேசு கிறிஸ்துவில் நாம் இணைந்திருக்கிற விசுவாசிகளாக அந்த இணைப்பில் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்வதுன்னு தான் அவருடைய அக்கறை. அதைத்தான் மையமாக அவர் கொண்டு வர்றார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, என்னை விட ஒரு அடுத்த நிமிஷம் உயிர் போவோமான்னு கூட தெரியல. ஜெயிலில் இருக்கிறேன், சங்கிலியில் இருக்கிறேன், நான் என்ன சந்தோஷத்தில் இருக்கிறேன்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதுன்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்முடைய கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிற 2 விஷயங்களை பற்றி அவர் எச்சரித்தார். அநேக பேர் கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்காததுக்கு 2 விஷயங்கள். கர்த்தருடைய குள்ள நமக்கு இருக்கிற கிறிஸ்தவ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நமது திறனை சிதைத்து விடக்கூடிய 2 விஷயங்கள். கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்கள் சந்தோஷமா இல்லாததுக்கு இது 2 தான் காரணம். இன்னைக்கு உங்களில் சில பேர் கிறிஸ்துக்குள்ள நீங்க கஷ்டம் எத்தனையோ இருந்தாலும் சந்தோஷம்னு ஒன்று இருக்கணும், அது இல்லாததுக்கு இது 2 தான் காரணம். பவுல் அதை சொல்றார். என்ன? ஒரு விஷயம் வெளிப்பிரகாரமாக ரொம்ப பக்தியாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அர்ப்பணித்த கிறிஸ்தவமாக தெரியுது, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும் அப்படின்னு ரூல்ஸை பண்ணிக்கிட்டு வாழுகிற லீகலிசம்ன்ற ஒரு விஷயம், நியாயப்பிரமாணம், லீகலிசம்ன்ற ஒரு விஷயம் அந்த காலத்தில் அந்த பிலிப்பியருக்கு இந்த யூதர்கள் மூலமாக வந்து, அவர்கள் வந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவங்க இல்லை, அவங்க வந்து தங்களுடைய சுய நீதியில சுய பக்தியில சந்தோஷமா இருக்கிறவர்கள், தங்களுடைய மாம்சத்தில் பெருமை பாராட்டுகிறவர்கள், தாங்கள் என்னவோ தங்களுடைய தகுதிகள் என்னவோ யூத பெருமைகள் என்னவோ தங்களுடைய தனிப்பட்ட சாதனைகள் பக்திகள் அனுபவம் அதுதான் அவங்களுக்கு அவங்க ஒழுக்கம், எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறாங்க அதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். அப்படி இருக்கிற மக்களா அந்த லீகலிசம்ல போனா கர்த்தருக்குள் சந்தோஷம் முடிஞ்சு போயிடும், உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. எவ்வளோ ஒழுங்கா ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்பதான் சந்தோஷம், ஒழுங்கா ஜெபம் பண்ணா அப்பதான் அவனுக்கு சந்தோஷம், இல்லைன்னா அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டு அவன் சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு. அப்படிப்பட்ட ஆள் லீகலிசம்ல நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற, அந்த விஷயம் போயிடணும். அது இல்லை, அது இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷமே இருக்காது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம், ஆல்வேஸ் இல்லைங்களா? அவர் சொல்றார் எப்பொழுதும் எப்பங்க சந்தோஷமா இருக்க முடியும்? லீகலிசம் ஜாக்கிரதையா இரு, அது கெடுத்துரும். ரெண்டாவது அதுக்கு நேர் விரோதமான விஷயம் ஆன்டினோமியனிசம். இந்த மக்கள் உலக சுகங்களுக்காகவே வாழுகிற மக்கள், சரீர இன்பங்களுக்காகவே வாழ்ந்து தங்கள் சிந்தனைகள் எல்லாம் உலகத்து குறித்த காரியங்களை சிந்திக்கிற மக்கள், மிருகங்களை போல அதை விட்டுட்டு வேற உயர்வான சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது, அப்படி நீங்க போயிடலாம். இயேசு கிறிஸ்து தானே என்ன நீதிமானா நிக்க வச்சிருக்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போயிருவேன், அதனால எப்படின்னா உலகத்தை அனுபவிச்சுட்டு போலாம், உலகம்தான் எல்லாமே அப்படின்னு உலகத்து குறித்தவைகளையே சிந்திக்கிறார்கள். பணம் இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து ஒரு உபத்திரம் வந்தா அவங்க சந்தோஷம் எல்லாம் புகையா போய்விடும், சந்தோஷமே இருக்காது. அப்படி நீங்க இருக்கிறீங்களா? நீங்க ஆன்டினோமியனிஸ்ட், அதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷன்றது உங்களுக்கு இன்னும் கற்றுக்கலை நீங்கள். இது 2 விஷயங்கள், பயங்கரமாக ஜாக்கிரதையாக இருங்க. அவர்களுடைய தேவன், அவர்களுடைய வயிறு, உலகத்து குறித்த காரியங்களையே சிந்திக்கிறவர்கள், சிலுவைக்கு பகைஞ்சர், அவர்களுடைய முடிவோ அழிவு. இதை சொல்லி முடிச்சு உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? அவர்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து ஒரு இரட்சகர் வர காத்திருந்து நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார்ன்ற நம்பிக்கையில் நம்ம காத்திருக்கிறவர்கள். ஆகவே பிலிப்பியர் அது அதெல்லாம் சொல்லி முடிச்சு இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம சந்தோஷங்களை கெடுத்துரும், கிறிஸ்துவ என்னை பின்பற்றுங்க, நான் கிறிஸ்துவ பின்பற்றுகிற மாதிரின்னு சொல்லி முடிச்சு இந்த வசனத்தை அதுக்கு லிங்க் பண்ற. ஆதலால், புரியுதுங்களா, இவ்வளோ சொல்லி முடிச்சு ஆதலால் நான் என் வாழ்க்கையின் குறிக்கோளா கிறிஸ்து மாதி மாறணும்னு பின்பற்றி போயிட்டு இருக்கிறேன். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, வெற்றிகரமான நம்பிக்கை இருக்கிறது. அவர் வந்து நம்ம சரீரங்களை மறுரூபப்படுத்த போறார். ஆதலால் உறுதியா இதுல நில்லுங்க, அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இதுல நின்னா மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். இந்த பக்கம் போனீங்க லீகலிசம், இந்த பக்கம் போனீங்க ஆன்டினோமியனிசம், ரெண்டுலையும் சந்தோஷம் கெட்டுப்போம். இதுல நின்னாதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம், அதுல நிலைத்திருங்க அப்படின்றார். இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இயற்கையா இப்படி ஒரு நம்பிக்கையினுடைய தொடர்ச்சி வந்து உறுதியா நம்ம நிற்போம். பாருங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாழ்கிற லீகலிஸ்டிக் வாழ்க்கையில் இல்லை, மனசாட்சி உறுத்துக்கிறதுனால சில காரியங்கள் செய்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை, இல்லை ஆன்டினோமியன் மாதிரி உடல் இன்பங்களுக்காக உலகத்துக்குன்னே நினச்சிக்கிட்டு வாழ்றது இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் அதை மிஞ்சி தெய்வீக சந்தோஷத்தோடு வாழ்வது. பாருங்களேன், அந்த அந்த நம்பிக்கை அந்த சந்தோஷம்தான் நமக்கு கிறிஸ்துவ சேவிக்கிறதுக்கும் தியாகத்தை செய்யறதுக்கும் நம்முடைய பாரங்களை குறைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவுறது. அது இல்லைன்னா வாழ முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த நம்பிக்கை இருக்கணும் அப்படின்றாரு. பாருங்களேன், அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் நாம் கர்த்தருக்குள் பிரயாசப்படும். எந்த மனுஷனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ கர்த்தருக்குள் ஓயாமல் பிரயாசப்படுற அந்த ஊக்கம் இருக்கும், ஆர்வம் இருக்கும். பாருங்க அந்த நேச்சுரல் கனெக்ஷன். எந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கோ அவன் உறுதியாக நிற்பான். ஒரு சோல்ஜர் யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு ஆள் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பெட்டாலியனை வச்சிருக்கலாம், பெரிய இராணுவமே அவனுக்கு விரோதமாக கோட்டையை இடிக்குது, அவன் கோட்டையை தகர்க்க பார்க்குது, உள்ளே வரலாம் அவன் அடிக்கலான்னு பார்க்குது. அவன் காண்டி தன்னுடைய ஏகாதி அரசன் வந்து பெரிய இராணுவத்தோடு வந்துக்கிட்டு இருக்காரு, வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்க போதுன்னு அவனுக்கு உறுதி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், உறுதியாக நிற்பான் இல்லைங்களா. எதிர்பார்ப்பு இருக்கும்போது, ஒரு நம்பிக்கைன்னு இருக்கும்போது நமக்கு உறுதி வருகிறது. நம்பிக்கை இல்லைன்னா உறுதியே நம்மளால் இருக்க முடியாது. பாருங்கள், இதே கனெக்ஷனை பவுல் 1 கொரிந்தியர் 15 கொடுக்குறார். பாருங்களேன், ஏன்னா 1 கொரிந்தியர் 15:58 நீங்கள் வாசிக்கலாம் கடைசி வசனத்தை. இது வரைக்கும் பிலிப்பியரில் அவர் சொல்லிட்டு வந்திருக்கார், இப்படி ஒரு நம்பிக்கை, அவர் வரப்போகிறார், வந்து நம்முடைய சரீரங்களை மறுரூபமாக்க போகிறார். ஆதலால் நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். ஏன்னா இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் நமக்கு உறுதி வரும் வாழ்க்கையில். அதே கனெக்ஷனை நம்ம 1 கொரிந்தியர் 15:58 பார்த்தீங்கன்னா, ஆகையால் பாருங்களேன் இங்கேயும், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஒரு நம்பிக்கை எப்பவும் உறுதியை ஏற்படுத்துது, கர்த்தருடைய கிரியையில் பெறுகிறதை ஏற்படுத்துகிறது. ஏன்னா நானும் இயேசு வரப்போறார் நம்புறங்க, நானும் பரலோகத்துக்கு போவேன் நம்புறங்கன்னு சொல்லிக்கிறது இல்லை, அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா இப்போ நீ உறுதியாக நிற்ப, அசையாமல் நிற்ப, கர்த்தருடைய காரியங்களில் விஷயங்களை பெறுகிறவனா நீ பார்க்க முடியும். அதெல்லாம் இப்போ இல்லைன்னா என்ன காட்டுற, உன் நம்பிக்கையெல்லாம் சும்மா பேச்சு, போய் சொல்லிட்டு உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. நம்பிக்கை இருக்கிறவன் உறுதியாக நிற்பான், அசையாமல் நிற்பான், கர்த்தருடைய கிரியையில் பெறுகிறவனா பார்க்க முடியும். அவன் அந்த பெறுகிறது என்ன காட்டுது, அவன் நம்பிக்கையில் வளர்றவன். நம்பிக்கை இல்லாதவன் தான் அப்படி இருக்க மாட்டான். ஆகவே பாருங்களேன், பவுல் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிறார் முதல் வார்த்தையில் ஆதலால், அந்த கனெக்ஷனை பார்த்துட்டு ரெண்டாவதாக பவுலுடைய கேர், ரெண்டாவது சி கனெக்ஷனை பார்த்துட்டு ரெண்டாவது பவுலுடைய அக்கறையும் ஆழமான அன்பு. இந்த பிலிப்பியர்களை அவர் கூப்பிடுறாரு, அவங்களை கூப்பிடுற விதம் பாருங்களேன், ரொம்ப பிரத்யேகம். எங்கேயுமே புதிய ஏற்பாடில் வேற எந்த நிருபத்திலையும் எந்த சபைக்கும் எழுதாத வார்த்தைகள். பாச பொழிவுன்னுவாங்க, பொங்கி பொங்கி இருதயத்தில் வளர்ந்து பாசத்தில் பொங்கும் போது சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ணே கண்மணியே முத்தே அமுதே அப்படின்ற மாதிரி செல்லமே நம்ம பொழிஞ்சு பொழிஞ்சு கூப்பிடுற மாதிரி ஒரு வசனத்தில் இத்தனை அன்பான வார்த்தைகள், விதவிதமான டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், பல்வித கலவைகளோடு ஒரு வசனத்தில் முழு பைபிளையும் இப்படி ஒரு வசனம் கிடையாது. பாருங்க அந்த வசனத்தை என்ன சொல்றாரு, எப்படி கூப்பிடுறாரு அவங்கள, சகோதரர்களேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, இது பத்தாதுன்னு கடைசியில வேற பிரியமானவர்களே ஒரு கட்டளைய சொல்றாரு. அந்த கட்டளைய சுத்தி பாச பொழிவு தான் இருக்கிறது. பாருங்களேன் என்ன செய்கிறார் பவுல், சில நேரங்களில் ஃபில்லர்ஸ்ன்னுவாங்க, சில பேர் ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே ஆண்டவரே தேவனே இயேசுவே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவரே தேவனே இயேசுவே அப்படின்னு நடுவில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன் அடுத்தது என்ன சொல்லணும்னு யோசிக்கிறதுக்கு அந்த ஃபில்லராக யூஸ் பண்ணிக்கிறது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பேசும்போதும் அப்படி தான் சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா ஏன் ஐடியா என்னன்னா நான் என்ன அப்படியே அது ஃபில்லர்ஸ், அடுத்த யோசனை வர்றதுக்கு டைமை வாங்குறது. அப்படி அப்பாவும் செய்கிறாரு சகோதரர்களே அன்பானவர்களே, அப்படி அப்படியே ஃபில் கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட ஒவ்வொரு வார்த்தையும் நோக்கத்தோடு பயன்படுத்துகிறார். அருமையான வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உண்மையான உறவுகளுக்கு ரகசியம் அடங்கியிருக்கு. பாருங்களேன் மூணு காரியங்கள் இதில் பார்க்க முடியும். இதெல்லாம் எம்ஆர்டி பண்ணால் தான் கிடைக்கும். சும்மா மேல் பார்வையாக படிச்சுட்டு போனால் ஏதோ சொல்கிறாரு அவர் அன்பாக கூப்பிட்றாருன்னு போயிடுவோம். இதில் மூணு காரியங்கள், தனக்கும் பிலிப்பியர்களுக்கும் இருக்கிற உறவு, தன் பிலிப்பியர்கள் மேலே வச்ச பாசம், பிலிப்பியர்கள் மேலே அவர் வச்சிருக்கிற மதிப்பு. உறவு பாசம் மதிப்பு இதாங்க எல்லா உறவில் வேணும். இது இல்லாத உறவுகள் உறவுகள் கிடையாது. இது இல்லைன்னு தான் உறவுகளில் பிரச்சனை. உறவு இருக்கிறது இல்லை, உடவு உடைஞ்சிருக்கிறது, அதனால் பாசம் இருக்கிறது இல்லை, அன்பு இருக்கிறது இல்லை, அன்பு இல்லாத போது மதிப்பு இருக்கிறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் மேலே, இதுதான் பிரச்சனை. பவுல் இது மூணும் காட்டுறார். முதலாவது பிலிப்பியர்களுக்கும் உனக்கும் என்ன உறவு பவுலே, அவங்களை என்ன கூப்பிடுறாரு சகோதரர்களே. நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு பழகி போயிட்டோம், எல்லாரும் இப்போ சகோ ஆட்டோ டிரைவர் ப்ரோ, இங்கே வந்தால் ப்ரோ, எல்லாரும் ப்ரோ ஆயிட்டோம் இப்போ இல்லைங்களா. ஆனால் இது ஒரு குடும்ப வார்த்தை, குடும்ப வார்த்தை. பவுல் வந்து இந்த மக்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தார், அவர் தான் கொரிந்தியர்களை கொண்டு வந்த மாதிரி அவர்களை பிள்ளைகளேன்னு கூப்பிட்டுருக்கலாம் இல்லைங்களா, கொரிந்தியரில் பிள்ளை என் பிள்ளைகள்ன்றீங்க. ஆனால் இவர் தன்னுடைய அதிகார அப்போஸ்தல அதிகாரம் பயன்படுத்தாமல் தங்களில் ஒருவனாக, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன தெரியுமா, என்னுடைய பிரதர்ஸ் நீங்கள், என்னுடைய சகோதரர்கள். யோசிச்சு பாருங்கள் பல்வேறு பேக்ரவுண்ட், யோசிச்சு பாருங்கள் பவுல் வந்து ஒரு யூதன், வெறும் யூதன் மாத்திரம் இல்லை, பரிசேயனுக்கு பரிசேயன். பரிசேயர்கள் மற்றவங்களை எப்படி பார்ப்பாங்க, யூதர்களையே கேவலமாக பார்ப்பாங்க, சாதாரண யூதர்களையே. அந்த புறமதஸ்தர்களையோ மனுஷர்கள் கொடுக்க மாட்டாங்க, அசுத்த நாய்கள்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ரோமரில் பிறந்து விக்ரஆராதனை வணங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஜாதி மக்களை இப்போ தான் என்னுடைய அருமையான குடும்ப சகோதரர்களே அப்படின்னு கூப்பிடுறார் இல்லைங்களா. அந்த உறவை கொண்டாடுறாரு. தேவனுடைய கிருபை சுவிசேஷத்தின் மூலமா இயேசுவை விசுவாசித்து தாங்கள் ஒரே குடும்பத்தார், தேவனால் தத்தெடுக்கப்பட்டு தேவனுடைய வித்து ஆவி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, நம்ம ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டோன்ற குடும்ப கொண்டாட்டத்தை அவர் சொல்லும்படிக்கு, நீங்க அந்நியர்களா இருந்தீங்க இஸ்ரவேலை விட்டு எங்கேயோ தூரம் மூளையில இருந்தாலும், அதில் ஒரு பெண் யோசிச்சு பாருங்க, அதில் இருக்கிற ஒரு பெண் வந்து பேய் பிடிச்சிருந்த பெண், அது பவுல் விடுதலை ஆக்குனார், அவங்க எல்லாரையும் பார்த்து இப்போ சகோதரர்களே அந்த உறவை சொல்கிறார். உங்களுக்கு ஒரு ஓம்பர் கொடுத்தனா சகோதரர்களே அப்படின்னு இந்த நிருபத்தில் எத்தனை தடவை பவுல் கூப்பிடுறாருன்னு யாராவது படிச்சுட்டு வாங்க. சில்ட்ரனுக்கெல்லாம் அது ஓம்பக் ஃபிலிப்பியர் புக்கு ஃபுல்லு 4 சாப்டரில் ஹவு மெனி டைம்ஸ் டஸ் பால் கால் பிரதர், யார் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே ரெண்டாவதாக அவருடைய உறவை சொல்லி அவங்க மேலே அவர் வச்சிருக்கிற பாசத்தை காட்டுறார். பாருங்களேன், எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்களே, பிரியமும் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, சொல்லி 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 அழுத்து கூட்டம் யாருனே தெரியாது, ஊரை விட்டு ஊர் வெளியே போயிருப்பார், அங்கே போய் பெரிய கூட்டத்தை பிரியமானவர்களே அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு வேதத்தினுடைய அழுத்தமே அந்த வார்த்தைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது எவ்வளோ ஆழமான வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, அந்த முதல் புதிய ஏற்பாடில் அந்த வார்த்தை வந்தது மனுஷன் வாயில் இருந்து இல்லை, பூமியிலிருந்து வரல, அந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து மேலே தண்ணீர்லேருந்து வரும்போது மேலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, என்ன? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், மை பிலவட். கடவுள் வாயிலிருந்து வந்த ஒரு சத்தம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துக்குள்ளேயோ நீங்களோ நானும் பிதாக்கும் குமாரனுக்கும் எந்த அளவுக்கு அன்பு இருக்க முடியும், அந்த அன்பின் தன்மை ஆழம் நம்மளால யாரு புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா? என் நேசகுமாரன்னு சொன்னார். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை சுமத்தப்பட்ட நீங்களும் நானும், இயேசுவோடு இணைக்கப்பட்ட நீங்களும் நானும், கடவுள் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்குறாரோ தெரியுமா? இயேசுக்குள்ள பார்ப்பதுனால அதே பிரியத்தோடு தான் பார்க்கிறார். பிரியமானவர்களே, என் புள்ள மேலே எல்லையற்ற அன்பு நான் வச்சிருக்கிற மாதிரி இயேசுக்குள்ளே இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கறது அந்த எல்லையற்ற அன்போடு தான், என் பிரியமானவர்கள். அந்த அன்பை பவுல் உணர்ந்து தான் கடவுளுடைய பிரதிநிதியாக கடவுளுடைய பார்வையில் பிரியமானவர்களே, பிரியமானவர், கடவுளுடைய எல்லையற்ற அன்பு உங்கள் மேலே இருக்கு, உங்கள் மேலே இருக்கு. மேபி அந்த அன்பை நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதுதான் நமக்கு பட்ட தீட்டே, நமக்கு பட்ட சீர்கேடு அதுதான் கடவுளுடைய அன்பு. எங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வேலையை பிஸியாக இருந்துட்டோமே, கடவுளுடைய அன்பெல்லாம் மறந்து கடவுள் எங்கேயோ தூரம் இருக்கிற மாதிரி தெரிகிறார். எப்படி அன்பை நம்ம ஃபீல் பண்ணுறது மீண்டுமா? நான் இப்போ ஒரு வித்தையை கற்றுக்கிட்டேன், தகன பலி வித்தையை கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் கடவுளே ஃபீல் ஆகலை, அவர் அன்பே ஃபீல் ஆகலை, ரொம்ப தூரமாக இருக்குது, அவர்கிட்ட வர்றதுக்கும் ஒரு மாதிரி பேஜாராக இருக்குன்னும் போது என்ன பண்ணுறது? நான் போய் தகன பலி, ஆண்டவரே எனக்கும் உம்முடைய அன்புக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் உம்முடைய குமாரனின் அடிப்படையில் தான் நான் வரேன். உம்மால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவது, நான் எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறேன், நான் எவ்வளோ நீதியாக இருக்கிறேன், அதன் அடிப்படையில் இல்லை, உம்முடைய குமாரனை தகனபலியாக நான் கொடுக்கும்போது சுகந்த வாசனையை அவரை ஏற்றுக்கொண்டு என்னை பிரியமாக உம்முடைய குமாரனில் பார்க்குறீங்களேன்னும் போது, அப்படி தகனபலியை கொடுத்து வரும்போது கடவுளுடைய அன்பு நம்ம நெஞ்சில் பாயுது. எவ்வளோதான் நமக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருந்தாலும், தூரமாக கடவுள் இருக்கிற மாதிரி இருந்தாலும், டக்குன்னு கடவுள் கிட்ட வந்துடுறாருங்க. இயேசுவை தகன பலியாக நம்ம கொடுக்கும்போது, அவர் மூலமாக கடவுள்கிட்ட போகும்போது, பிரியமானவர்களே, பவுல் அதை பார்த்து அவங்களை கூப்பிடுறேன். அடுத்த வார்த்தை பாருங்களேன், அந்த பாசத்தை சொல்லும்போது என்ன மாதிரி சகோதரர்கள், பிரியமான சகோதரர்கள். இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறாரு, வாஞ்சையுமான சகோதரர்களே, சகோதரரே, வாஞ்சையுமான. புதிய ஏற்பாடுலேயே இது இங்கே மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. பவுல் வந்து தனக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியை ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு ஆக்ஷனை ஒரு வேர்பை வந்து அப்ஜெக்டிவாக மாற்றுறதுன்னு இருக்கு. தனக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்கை ஒரு அப்ஜெக்டிவாக மாற்றிக்கிட்டாரு. வாஞ்சையுமான சகோதரர்களே, இதுக்கு என்ன மாதிரி வாஞ்ச? இதைத்தான் நமக்கு விளக்கி 1:8 பாருங்களேன், படிங்க நீங்க.
இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி.
வாஞ்சையுமான சகோதரர்களே, என்ன மாதிரி வாஞ்ச உங்க மேல? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும் போது உங்க மேல எவ்வளவு வாஞ்சையா இருக்கிற அந்த உருக்கமான வாஞ்சையோடு நான் கூப்பிடுறேன். எனக்கு வாஞ்சையுமான சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து அந்த திரளான மக்களை பார்த்து கடவுளுடைய அன்பு அவர் உடம்புல பாயும்போது மனுஷ உடம்புல அவர் குடலெல்லாம் உருகிருச்சான், மனது உருகி போயிட்டார். அதே மாத்தம் பவுல் இங்க அதே அன்போடு எனக்கு வாஞ்சையுமான சகோதரர்களே அப்படி அப்படின்றாரு. பாருங்களேன் எப்படி, இதுக்கு உதாரணம்னா ரொம்ப ஏங்குறது, ஒரு குழந்தை வந்து தாய்க்காக, தாய்ப்பாலுக்காக அது ரொம்ப நேரம் ஏங்கி அது கொடுக்கும்போது எப்படி துள்ளும் அது, அப்படி பார்த்துருக்கீங்களா அதனோட வாஞ்ச? இல்லை ஒரு ஹஸ்பண்டு ஒரு இப்போ தான் கல்யாணம் ஆகி மனைவியை பிரிஞ்சு திடீர்னு வார் வருது, வாருக்கு போகிறாரு, அங்கே போய் எல்லா இடத்துலையும் பாம்பெல்லாம் உழுது, அவர் உயிரோடு பிழைப்புமா தெரில, ஒரு குழியில் இருந்துக்கிட்டு பர்ஸை எடுத்து பார்த்தா வைஃபுடைய ஃபோட்டோ தெரியுது. அப்போ எப்படி ஏங்குவார் வைஃபை பார்த்து, வாஞ்சையும் வாஞ்சையான மனைவியே. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? தமிழில் வந்து இங்கிலீஷில் ஹோம் சிக்குன்னுவாங்க. ஏதாவது வெளியூருக்கு போயிட்டா நமக்கு ஒரு வீட்டு மேலே ஒரு வாஞ்சை. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் புதுசாக கல்யாணம் ஆகி என் வைஃப் 3 மாதம் ப்ரெக்னென்ட், அந்த டைமில் வேலை விஷயமாக நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. போய் 2 வாரம் ஒரே ஜாலி தான் இல்லைங்களா, முதல் தடவை போகிறோம் ஃப்ளைட்டில் யூஎஸ்க்கு போகிறோம் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு. அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு பேஷண்ட் மாதிரி ஆகிட்டேன் நான். ஒரு ஒன்றுமே பிடிக்கல அங்கே. ஏன்னா வைஃப் வேற எங்கள் குழந்தை வச்சுக்கிட்டு, எங்கள் மாமியார் எனக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் விட்டு போனீங்க, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட் மாதிரி ஒன்றும் சாப்பிட்றதில்ல, ஒன்றும் செய்கிறதில்ல, உட்காந்துக்கிட்டே செவரை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல நீங்கள் வாங்கன்னு. ஏன் அது ஹோம் ஸ்டிக் இல்லைங்களா? அங்கே வேற எனக்கு டெய்லி காலைல எழுந்திரிச்சா அங்கே கார்ன்ஃப்ளேக்ஸு, ஒரு வாழைப்பழம், ஒரு ப்ரெட்டு, அதே தான் டெய்லி, மாறவே மாறாது. நம்ம ஊரில் பார்த்தா எப்படி நாஸ்டா இருக்கும், எங்கள் வீட்டில் தான் தோசை இருக்கும், வடை இருக்கும், பூரி இருக்கும், பொங்கல் இருக்கலாம், ஆம்லெட்டு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே காலைல எடுத்துச்சு அதே தான் ரிப்பீட்டு, கார்ன்ஃப்ளேக்ஸு, வாழைப்பழம், ப்ரெட்டு, ஜாம். எத்தனை நாள் ஒரு மனுஷன் அதை சாப்பிடுவான்? எனக்கா எப்படா நம்ம ஊரை விட்டு ஓடிடலான்னு இருக்கும். 6 மாதம்ன்றது 3 மாதத்துக்குள்ள வேண்டி கேட்டு எனக்கு குழந்தை பிறக்க போது நான் போனோன்னு வந்துட்டேன். அந்த மாதிரி ஹோம் ஸ்டிக், அது மாதிரி அந்த டைமில் என் வைஃப்பை பார்த்து எனக்கு வாஞ்சையுமான மனைவியே அப்படின்லாம். ஏன்னா லாங்கிங் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்களேன், பவுல் வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவர் சொல்கிறார், எனக்கு வாஞ்சையுமான பிலிப்பியர்களே, உங்கள் மேலே எனக்கு எவ்வளோ பாசம், உங்கள் மேலே ஏக்கமாக நான் இருக்கிறேன். அவருடைய பாசத்தை இது காட்டுது. 3வது வார்த்தை அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. முதல் உறவை காட்டுது, என்னுடைய சகோதரர்கள் நீங்க. ரெண்டாவது அவர் பாசத்தை காட்டுது, எனக்கு பிரியமும் என்னுடைய வாஞ்சையுமானவர்கள். 3வது பவுல் அந்த மக்கள் எப்படி மதிக்கிறார்னு காட்டுது. நான் ஜெயிலில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், சங்கிலிகளில் இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் நீங்க தான். என் சந்தோஷம், எனக்கு சந்தோஷமும் பாருங்களேன், நான் மகிழ்றது சந்தோஷப்படுறது நீங்கள் தான். உங்களை நினச்சிக்கிட்டே சந்தோஷமாக தான் இருக்கிறேன். சில பேர் அப்படி இல்லை இல்லைங்களா, சில பேர் நினச்சா நமக்கு சந்தோஷமே வர்றதில்லை. பவுலுக்கும் கொரிந்தியர் சபைக்கெல்லாம் அப்படி எழுத முடியாது. கொரிந்தியர் சபையை நினச்சா அவருக்கு துக்கம் தான் வருது இல்லைங்களா. அவரை மதிக்கல, எவ்வளோ ஊழியம் செஞ்சு அந்த சபையை கட்டினாரு, அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை. அது இவர் அப்போஸ்தலனான்னு கூட அவரை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த மக்கள் அவர் எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, அவங்களுடைய எவ்வளோ நல்லா கமிட்டடாக இருக்கிறாங்கன்னு பார்த்து எனக்கு சந்தோஷம். நீங்கள் உங்களை நினச்சி பார்த்து சந்தோஷமாக நான் வாழ்கிறேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது தான் உங்களை நான் மதிக்கிறேன். எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் அடுத்ததாக என்ன சொல்கிறாரு, என்னுடைய கிரீடமும் ஆனவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம், கிரீடமும் ஆனவர்களே? புதிய ஏற்பாட்டில் கிரீடம்னு 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று வந்து டயடம்ன்ற வார்த்தை, ராஜாக்கள் தலையில் போடுற கிரீடம், அது நமக்கு தெரியும், ராஜாக்கள் தான் போடுவாங்க. இன்னொரு கிரீடம் வந்து ஒரு ஒலிம்பிக் போட்டியில் வென்றானா அவனுக்கு ஒரு வெற்றியின் கிரீடம் சூட்டுவாங்க, அது வ்ரீத் அப்படின்வாங்க. ஒரு கிரீடம் மாதிரி இங்கே போடுவாங்க, இவன் வென்றவன், இவன் ஜெயித்தவன், இவன் சாதித்தவன் அப்படின்னு அவனுடைய சாதனைக்கு அடையாளமாக போடுறது. பவுல் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். இதே 1 கொரிந்தியர் 9:25 சொல்கிறார், ஒரு போட்டி போடுறவன் அழிந்து போகிற கிரீடத்துக்காக போராடுகிறான் இல்லைங்களா. இது ஒரு வெற்றியின் கிரீடம். எப்படிங்க பிலிப்பியர்கள் பவுலுடைய கிரீடமாக மாறினாங்க? இந்த மக்கள் ஒரு சபையாக அமைந்து அவங்க சபையில் வளர்ற விதம், பவுலுக்கு கீழ்ப்படுகிற விதம், அவர் வசனத்துக்கு மதித்து சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக வாழ்றதெல்லாம் பார்க்கும்போது பவுலுடைய ஊழியத்தின் கிரீடமாக இவர்கள் மாறியிருக்காங்க. அது சொல்கிறார் பாருங்கள், 2:12 நான் வேகமாக இங்கிலீஷில் இருக்க மாதிரி, என்னுடைய சகோதரர்களே நீங்கள் எப்பொழுதும் எனக்கு கீழ்ப்படிந்த மாதிரி நான் இருக்கும்போது மாத்திரம்ல நான் இல்லாத போதும் கீழ்ப்படுகிறீங்க. அப்படிப்பட்ட சபை நீங்கள். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நடத்தீங்க, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் நீங்கள் செய்து குற்றமற்ற கபடற்ற தேவனுடைய இந்த மாறுபாடும் கோணலுமான சந்ததியில் ஒளிகளாக சுடர்களாக நீங்கள் பிரகாசிக்கணும், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கணும். அவர் கடைசியில் என்ன சொல்றார் பாருங்களேன், நான் ஓடினதும் படிங்க அந்த வசனம், 16வது வசனம் 2:16,
எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் செய்யுங்கள்.
ஓகே, தமிழ்ல முன்னாடி வரலாம், 12 வரலாம். நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாயிராதபடிக்கு அப்படின்றாரு. அந்த மாதிரி நீங்க எனக்கு கிருடும். நான் இங்க ஜெயில உட்கார்ந்து இருந்தாலும் யாராவது என்ன கேட்டாங்கன்னா, நான் கிருடம் சூட்டப்பட்ட ஒரு ஒரு வெற்றியால் வெற்றியை சாதிச்ச ஒரு மனுஷன். பவுலே, யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சீங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகத்தெல்லாம் செஞ்சு சபையெல்லாம் கட்டினீங்களே, கடைசியில நீங்க காட்டுறதுக்கு என்னையா இருக்கு, என்னையா சாதிச்சீங்க, என்னத்தை அடைஞ்சிங்க நீங்க? நான் கிரீடம் சூட்டப்பட்டவன் அப்படின்றார். எங்க உங்க கிரீடம் வர? சங்கிலி தானே இருக்கு. என் கிரீடத்தை போய் பிலிப்பியர் நகரத்துல போய் அங்க ஒரு மக்களை பாருங்க, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மக்கள் கலாச்சாரம், ஜாதி மதத்துல இருந்து வந்தாலும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இணைந்து ரோமர் பேர்பட்ட நகர ரோமர் பிரஷர்களுக்கு மத்தியில சுவிசேஷத்துக்கு பாத்திரமா வாழ்ற மக்களை பாருங்க. கோணலும் மாறுபாடான மக்கள், முறுமுறுப்பில்லாம தர்க்கிப்பில்லாம ஒளிகளா பிரகாசிக்கிற மக்கள், அவர்கள் தான் என்னுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு கிருடம். அவங்க நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகள் மேல சில நேரங்களில் பெருமை பாராட்டுற மாதிரி, பிள்ளைகள் ஏதாவது சாதிச்சு பெருசா வந்தா, என்னப்பா வாழ்க்கையில நீ சாதிச்ச பாரியா, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்க, பாருங்க அந்த புள்ள என்ன சாதிச்சிருக்கு, என் கிருடம் என் புள்ளத்தான் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டுறது இல்லைங்களா? அவன் பிள்ளைகளை எவ்வளோ பெருசாக மேன்மையாக சொல்றது. அப்படித்தான் பவுல் சொல்ற, என் வாழ்க்கையின் வேர்வின் முயற்சிகளின் கிருடம் சாதனை நீங்க தான், நீங்க தான். இப்போ மாத்திரம், இப்பவும் மாத்திரம் இல்லை, அதில் ரொம்ப பெருமை பாராட்டுறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்து வரும்போதும் ஒவ்வொரு போதகருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கிருடம் கிடைக்க போகுது. எதை பொறுத்து கிடைக்க போகுது? அவர் கட்டின சபை எப்படின்ற பொறுத்து தான் கிடைக்கும். அந்த சபையினுடைய கணிகள் பொறுத்து, சுவிசேஷத்துக்கு பாத்திரமா வாழ்ந்தாங்களா அவர்கள், உண்மையா முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் சுடர்களா இந்த உலகத்துல பிரகாசித்து வாழ்ந்தாங்களா, அப்படிப்பட்ட சபையை நீ கட்னியான்றத பொறுத்து. நீங்க அப்படிப்பட்ட சபை, எனக்கு கிரீடத்தை இப்ப சூட்டி வரப்போற இயேசு கிறிஸ்துடைய வருகையில கிரீடத்தை சூட்ட போகிற சபை நீங்க. என் சந்தோஷமோ என் கிரீடமோ அந்த அளவுக்கு நான் உங்களை மதிக்கிறேன் பாருங்களேன். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தொடர்பு, இதெல்லாம் வர எம்டி ஃபில்லர்ஸ் இல்லை. பவுல் அந்த பிலிப்பியர் மேலே வச்சிருக்கிற உறவு, அவங்க மேலே இருக்கிற பாசம், அவங்களுக்கு காட்டுற மதிப்பை அவர் சொல்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு? இதெல்லாம் சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குறார். இப்படி இருக்கிற என்னுடைய மக்களே, உங்களை ஊக்குவித்து மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளை இருக்குது. நீங்கள் இதுலேருந்து வலுவி போகாதபடிக்கு ஒரு கட்டளை இருக்குது. என்ன அந்த கட்டளை பாருங்களேன், இப்போ 1வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இதுதான் கீ கமாண்ட். இந்த நிருபத்துக்கே கீ கமாண்ட். இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இன்னும் அந்த அதிகாரம் முழுவதுமா இதை பத்தி தான் பேச போற. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கிறிஸ்டியன் ஸ்டெபிலிட்டி, கிறிஸ்தவ உறுதி. ஐயோ எவ்வளவு வேணுங்க. தனிப்பட்ட விதத்துல நீங்களும் நானும் கிறிஸ்தவனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சபையாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு காரணம் சொன்னோம்னா, நிலையில்லாத கிறிஸ்தவர்கள் நம்ம, நிலையில்லாத சபை நம்ம, அன்ஸ்டேபிள் சர்ச். அதுதான் காரணம். ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு உறுதி நிலைத்திருப்பது நமக்குள்ள இல்லை. பவுல் கிட்ட இருந்து இதை படிப்போமே. 3 காரியங்களை அந்த வசனத்துல சொல்றாரு, அந்த வரியில. முதலாவது அந்த கட்டளை என்ன, அதை எந்த விதத்துல கடைபிடிக்கணும், இந்தபடியே என்றாரு. 3வது, அதை கடைப்பிடிக்க வேண்டிய பலன் நமக்கு எதில் எதன் மூலமாக கிடைக்கும்ன்றார். பாருங்களேன், அந்த கட்டளை என்ன, நிலைத்திருங்கள். ஸ்டாண்ட் ஃபாஸ்ட், ஸ்டாண்ட் ஃபர்ம். ஒரு கட்டளை, இது ஒரு இராணுவ கட்டளை மாதிரி எத்தனையோ நம்மளை தாக்குகிற, நம்மளை தகர்க்குகிற, நம்மளை அசைக்கிற சக்திகள் நமக்கு விரோதமாக வரும்போது நீ உறுதியான்னு இல்லை. இங்கிலீஷில் மிலிட்ரியில் சொல்லுவாங்க, ஹோல்ட் யுவர் போஸ்ட் வைல் அண்டர் அட்டாக். தாக்குதல், உறுதியாக நிற்கணும்னா என்ன அர்த்தம்? உன்னை உறுதியாக நிற்க வராத படிக்கு எத்தனையோ தாக்குதல் வரும். எல்லா தாக்குதலும் உன்னை இந்த நிலையிலிருந்து நில்லாத படிக்கு செய்யறதுக்கு தான் வருது. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? நீ நிற்கணும் உறுதியாக. அதில் தான் வெற்றி இருக்கு. உறுதியாய் நீ நிற்க வேண்டும். நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற எத்தனையோ பல்வேறு விதமான பல்வேறு இடங்கள்லேருந்து நம்மளை தாக்க வருகிற சக்திகளுக்கு விரோதமாக நீ உறுதியாய் அசையாமல் நிற்கணும். ஸ்டாண்ட் ஃபர்ம். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை தாக்குதல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு வருது. ஒரு பக்கம் உலகம், அதனோட கவர்ச்சிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதனோட கவலைகள் ஒரு பக்கம், எல்லாம் நம்மளை தாக்கிக்கிட்டு தான் வருது. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த போன வாரம், நமக்கெல்லாம் திடீர்னு சில நேரங்களில் தாக்குதல் வராமல் இருக்கலாம், திடீர்னு அடித்து நம்மளை கீழே தள்ளுறதா இல்லாமல் இருக்கலாம். சின்ன 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 ஜென்டில் ப்ரெஷர் சொல்லுவாங்க, சின்ன சின்ன தாக்குதல் கண்டினியூஸாக ஒரு 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 மேன்மையான அழுத்தலோடு வரும். அது சின்ன சின்ன காரியங்கள், நம்ம வாழ்க்கையின் கடமைகள், நம்ம வேலை, நம்ம குடும்ப கடமைகள், பல்வேறு காரியங்கள் நம்மளை தாக்கிக்கிட்டே நம்மளை அறியாமையே நம்மளை கொஞ்சம் 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 ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்மளை அறியாமல் சில நேரங்களில் அந்த பணியிலேருந்து பணி வலுவி வருது, வருது கூட தெரியாது, அப்படியே வலுவி வந்துடும். அந்த மாதிரி நம்மளை தள்ளுகிற தாக்குதல் எத்தனை இருக்கு. ஒரு கடலுடைய அலை வந்து அமைதலாக மேன்மையாக தான் ப்ரெஷர் கொடுக்குது, ஒரு கல்லை வந்து அடிக்குது. நம்ம நினைக்கிறோம் அது என்ன செஞ்சிட முடியும்னு, ஆனால் அதை தொடர்ந்து தாக்கி 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 உங்களுக்கு தெரியுமா, அந்த மேன்மையான அலைகள் தான் அந்த கல்லுடைய உருவத்தையே கூட மாற்றிடுது. தொடர்ந்து வருகிற தாக்குதல்னால சில நேரங்களில் அந்த கல் பெரிய பாறாங்கல்ல கூட இடத்தம் பத்து இன்ச்சு அந்த பக்கம் போகும்படிக்கு தொடர்ந்து தாக்குதலில் மாற்ற முடியும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் சின்னதாக நம்மளை தாக்கி 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 இந்த நிலையில் இல்லாதபடிக்கு நம்மளை தொடர்ந்து செய்து வரலாம். இந்த உலகத்தில் இது அப்படி வரலாம், திடீர்னு தாக்குதல் இல்லாமல் இருக்கலாம். உலகத்தில் வருகிற தாக்குதல், ரெண்டாவது மாம்சத்தில் நமக்கு வருகிற தாக்குதல். யோசிச்சு பாருங்களேன், இப்போ தான் படித்து பவுல் சொன்னார், மாம்சத்தில் பெருமை பாராட்டாதவர்களாக நீங்கள் இருக்கணும். பிலிப்பியர் 3:3, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சந்தோஷப்பட்டு தேவனை நீங்கள் ஆவியில் ஆராதிக்கிறவரால் இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறீங்க? மாம்சத்தில் பெருமை பாராட்டுகிறவர்கள். நம்ம எல்லாருக்கும் தொடர்ந்து இயற்கையான ஒரு முனைவு இருக்கிறது, மாம்சத்தில் வாழ்கிறது. கிறிஸ்தவம் சபைக்கு வந்த பாட்டு பாடினியா, பாட்டு பாடின சோமனை கேட்டியா, சோ தேவனை ஆவையில் ஆராதிச்சு, அதெல்லாம் இல்லை, சர்ச்சுக்கு போன சந்தோஷம் எனக்கு, அதான் மாம்சத்தில் பெருமை பாராட்டுறது. கிறிஸ்துக்குள் இயேசு கிறிஸ்துக்குள் மகிழ் சந்தோஷப்பட்டு தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள்னு பவுல் சொன்னாரே, அது இல்லாமல் நம்ம இருக்கலாம். அது மாம்சம் நமக்கு இயற்கையாகவே சுய நீதியில் சுய நம்பிக்கையில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் வாழ நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அது எப்படி தாக்குது? இதெல்லாம் என்ன செய்யுது? கிறிஸ்துவில் தேவன் நமக்கு கொடுத்த நிலையிலேருந்து நிலைக்காதபடிக்கு நம்மளை அப்படியும் இப்படியும் தாக்கி நம்மளை மாற்று. நம்ம இப்படியெல்லாம் இந்த தாக்குதலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியாது. உறுதியாக நில்லுங்க. நம்ம சுய நீதியில் சந்தோஷப்பட வைக்கிறது, நம்ம சுய பாதுகாப்பில் சுய பலத்தில் சந்தோஷப்பட வைக்கிறது. மாம்சத்தின் பலவீனங்கள் யோசிச்சு பாருங்களா. சில நேரங்களில் அன்பு ரொம்ப உயர்வாக இருக்குது, விசுவாசம் ரொம்ப உயர்வாக இருக்குது, இன்னும் சில நேரங்களை பார்த்தா எல்லாம் கீழே போயிடுது. ஏன்? ஃப்ளக்சுவேஷன்ஸ். நம்ம சீர்கெட்ட இருந்து அப்படித்தான் வரும். ஒருத்தர் அருமையாக சொல்கிறாரு, இந்த மாதிரி நமக்கு மேலே கீழே மேலே அலைகள் அடித்தாலும், மேலே கடலுக்கு மேலே எத்தனை தான் அலைகள் அடித்தாலும், அது உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஆழத்தில் பார்த்தோன்னா அது அலைகளைக்காமல் இருக்குமா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு மேலே அலைகள் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே ஆழமாக உறுதியாக நம்ம அசையாமல் நிற்க முடியும். மேலே இருக்கிற அலைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உள்ளே இருக்கிற சமாதானத்தை நிலை உறுதியாக நிற்கிறத கெடுத்துக்காமல் நம்ம நிற்கணும். பாருங்களேன், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எவ்வளோ தகப்பட்டு போகிறோம். சாத்தா இன்னும் அந்த மாதிரி பல்வேறு தாக்குதல் உங்களுக்கு இருக்கும். இத்த மாம்சம் உலகம் பிசாசு உங்களை எல்லாம் தாக்கி என்ன பண்ணுது, கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்க வேண்டிய நிலையில இல்லாதபடிக்கே உங்களை அசைக்கிறது தான் அதனோட வேலை. நீங்க எங்க நிக்க இங்க பாருங்க, வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா நம்ம என்ன செய்யறோம்னு இல்லை, நம்ம எப்படி நிற்கிறோம், எங்க நிற்கிறோம், அதான் வெற்றி. ஒரு பீச்சுக்கு மணலில் நின்னோன்னா உறுதியாக நிற்க முடியுமா? அது கீழேயே கிரவுண்ட் வெளியே போகுது. கிறிஸ்துவன்ற கற்பாறையில் நம்ம நிற்கிறோமா, உறுதியாக நிற்கிறோமா, அப்போ தாங்க நம்ம முன்னேற முடியும். அதுதான் மெயின் கமாண்ட், உறுதியாக நில்லுங்க. அடுத்ததான் எப்படி நிற்கணும், இந்தபடியே அப்படின்றார். இந்தபடியே எந்தபடி, அதுதான் எல்லாத்தையும் நமக்கு திறந்து காட்டுது. இது வரைக்கும் மூணாவது அதிகாரத்தில் நான் சொல்லி கொடுத்தனே, அந்தபடியே நியாயப்பிரமாணத்தினால் என் சுய நீதியில் வருகிறது இல்லை, இல்லை நான் நிற்கிறது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற விசுவாசத்தின் உடமா வருகிற நீதியில நான் நிற்கிறேன். தேவனால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, தேவனால் நான் நேசிக்கப்படுவதற்கு என்னுடைய நிலை எதன் அடிப்படையில், கிறிஸ்துவில் இருக்கிற நீதியினால்தான் தேவனால் நான் அன்பு கூறப்படுகிறேன், தேவனால் நான் அங்கீகரிக்கப்படுகிறேன். அதுல உறுதியா நில்லு, மாம்சத்துல போயிடாத, உலக அலகழிப்புல போகாத. நீ கிறிஸ்துக்குள்ள என்ன எப்பொழுதும் சந்தோஷம் உனக்கு வேணுமா, கிறிஸ்துவில் வருகிற நீதியில நீ நில்லு. பாருங்களேன் நம்ம, நான் திருப்பி திருப்பி அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, இது ரொம்ப வலியுறுத்தணும். நம்ம நீதிமான் ஆக்குதலில் ரொம்ப உறுதியாக சந்தோஷப்பட கற்றுக்கணுங்க. அது இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது தெரியுமா. இயேசுக்குள்ள நான் தேவனுக்கு முன்பதாக பரிபூர்ண நீதிமானாக நிற்கிறேன். அவர்னால் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் பணியின் அடிப்படையில் தான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்ற அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதில் எந்த அளவுக்கு உறுதியாக நின்று மகிழ்ந்து ஆணு களி கூறுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். நீதிமான் ஆக்குதல் தான் பரிசுத்தமாக்குதல் என்ற காருக்கு போடுற பெட்ரோல் நீதிமான் ஆக்குதல் தான். நம்ம ஊரில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பரிசுத்தமாக்குதல் கார் ஓடவே மாட்டேந்துங்க, டிரு டிரு நின்று போகுது, பின்னாடி தான் ஓடுது காரு. அது ஏன் ஓடுறதில்ல தெரியுமா, அதுக்கு பெட்ரோல் நீதிமான் ஆக்குதல் தான் கொடுக்குது. நான் தேவனுடைய புள்ள, தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக நிற்கிறேன், அவர்னால் அன்பு கூறப்படுகிறேன், அவருக்கு எனக்கு மாறாத உறவு இருக்குன்ற அந்த ஐக்கியத்தில் தான் இந்த கார் ஓட முடியும். அந்த பெட்ரோலை போட்டால் தான் இந்த கார் ஓடும். பரிசுத்தமாக்குதல் அது ரொம்ப புரிஞ்சுக்கணுங்க. அதில் தான் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். சரிங்களேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் தகன பலியை கொடுத்து தேவனுடைய அன்பை நான் எப்போ ருசித்து வாழ்கிற ஒரு நிலையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கிரகிக்க வேண்டியது நம்ம. அடுத்ததாக ஓகே, இன்னொரு சோதனை நமக்கு வந்துடலாம். ஓகே நான் பர்ஃபெக்டாக நீதிமானாக இருக்கிறேனே, அதனால் நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு இருந்துடாத. இந்தபடியே நான் எந்தபடி காமிச்சேன், ஒரு பக்கம் தேவனுடைய நீதியில் பரிபூர்ண திருப்தியாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், பரிசுத்தமாக்குதலில் நான் வளரணுமே, நான் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள பாய்ந்து பாவத்தை மேற்கொண்டு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்ன்ற வாழ்க்கையை நான் பின்பற்றுகிறேன். பவுல் சொல்லித்தரலையா, அந்த ஊக்கத்தோடு நீதிமான் ஆக்குதலில் நான் பரிசுத்தமாக்குதலையோ வளர, இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் ஐக்கியமோ அவர் மரித்தோர்லேருந்து உயிர்த்தல வேண்டும்னு நான் அடைந்தாயிற்று என்று இல்லை, பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து மாதிரி மாறுவதற்கு முன்னேறி போகிறேன். அதில் நீங்கள் நில்லணும். அப்படித்தான் இந்த லீகலிசம் கிட்ட தப்பிக்க முடியும் நீதிமான் ஆக்குதல் மூலமாக, இந்த ஆன்டினோமியன் கிட்ட தப்ப முடியும் பரிசுத்தமாக்குதல் மூலமாக. இதில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். அதை தான் சொல்கிறார், இந்தபடியே இந்தபடியே. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. எந்த போதகமோ எந்த நபரோ எந்த செயலோ கிறிஸ்து மேலே சார்ந்திருக்கிற அந்த சார்ந்துதலை உங்களுக்கு குறைக்க வரும்போது ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாங்க பாஸ்டர், இதுதான் என் பிரச்சனை. ஒரு நாள் ஊக்கத்தோடு இருக்குன்னா அடுத்த நாள் ஊக்கம் இல்லை. ஒருத்தருகிட்ட பேசிட்டு போது சொன்னார் அவர், இதுக்கு மேலே பொறுமையாக என்னால் இருக்க முடியாது, இதுதான் பொறுமையின் லிமிட். இதுக்கு மேலே என்னால் இந்த லேடிக்கிட்ட பொறுமையாக இருக்க முடியாது, இந்த மனுஷங்கிட்ட பொறுமையாக, இந்த பிள்ளைகிட்ட பொறுமையாக. ஆமாம், இதுதான் உன் லிமிட்டு. ஆனால் உன் லிமிட் படி கடவுள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ சொல்லலையே. பாருங்களேன் இங்கே என்ன சொல்கிறாரு, ஒருவர் ஆமாம் பாஸ்டர், கன்சிஸ்டன்சி கிறிஸ்டியன் லைஃப்பில் தான் நம்ம வளர முடியும். இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. 20-30 வருஷம் இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து கன்சிஸ்டன்சி இல்லையே, ஒரு நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஒரு நேரத்தில் விழுந்துடுறேன். அதுக்கு என்ன பவுல் எப்படி சொல்றாரு, நீங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். உங்க சொந்த பலத்துல இல்லை, உங்க சொந்த பக்தியில இல்லை, எதுல நிலைத்திருக்கணும்ன்றாரு. பாருங்களேன் அந்த வசனம், கர்த்தருக்குள். அந்த சின்ன ஃப்ரேஸ், எனக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பில் உறுதியாய் நீ நிலைத்திருக்க வேண்டும். அந்த உறுதியாய் நிலைத்திருப்பதற்கும் பொறுமையை மிஞ்சி காரியங்களை சமாளிக்கிறதுக்கு உனக்கு பொறுமையும் பலனும் எங்கிருந்து கிடைக்க போகுது? உன் சொந்த பலத்தில் முடியாதுதான். கிறிஸ்துவுடைய இணைப்பில் நீ நிலைத்திருக்கும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது தான் நீ நிலைத்திருக்க முடியுமப்பா, அசையாமல் நிற்க முடியுமப்பா, இல்லைன்னா சின்னதெல்லாம் உன்னை தூக்கிட்டு போயிடும். கர்த்தருக்குள் தொடர்ந்து கொஞ்சம் கூட அசையாமல் தொடர்ந்து எனக்கும் இயேசுக்கும் இருக்கிற இணைப்பு, நான் அவருக்கு முன்பதாக நீதிமானாக இருக்கிற அவருடைய பலன் அவருடைய கிருபை எனக்குள்ளே பாயுதுன்றதை உணர்ந்து நாம் உறுதியாய் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் நிற்க முடியும். இதனோட மெயின் தாட்டே இதுதாங்க, தொடர்ந்து உறுதியாய் நிற்கக்கூடிய ஒரே ரகசியம் இயேசுவோடு இருக்கிற இணைப்பில் தான். அப்படித்தான் நம்ம நிற்க முடியும். எந்த அளவுக்கு இயேசுடைய இணைப்புல நம்ம நிற்கிறோமோ மனதில் இதயத்தில், அந்த அளவுக்கு சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளையும் நாம் பொறுமையோடு சமாளிக்கிற பலன் கிருபை அவர்கிட்ட தான் கிடைக்கிறது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமே, நம்முடைய பொக்கிஷ வீடு அவர் தான். நமக்கு தேவையான பொறுமை, கிருபை, நீதி, பரிசுத்தமாக்குதல் எல்லாம் ஞானம் அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்க முடியும். அவருக்குள் நிலைத்திருங்கள், உறுதியாய் நிலைத்திருங்கள். ஆகவே பவுல் இந்த கட்டளையில் என்ன சொல்கிறாரு, மூணு காரியம். இந்த கட்டளை என்ன, நிலை நிலைத்திருக்கணும். எந்த விதத்தில், மூணாவது அதிகாரத்தில் நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்கள், அந்த விதத்தில் நிலைத்திருக்கணும். அதுக்கு பலன் எங்கே கிடைக்கும், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், இயேசுவுடைய இணைப்பில் நிலைத்திருங்கள். இத்தோடு இந்த பகுதியினுடைய விளக்கம் முடிஞ்சது. மூணு சியை பார்த்துருக்குறோம், இதுக்கு இருக்கிற தொடர்பை பார்த்தோம், கனெக்ஷன். ஆகவே பவுலுக்கு இருக்கிற அக்கறையும் அன்பையும் பார்த்தோம், அஞ்சு வார்த்தைகளை அவர் சொல்கிறாரு. மூணாவதாக இதனோட பிரதான கட்டளை இல்லைங்களா, கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. ரெண்டு பயன்பாடு, இதுக்கு என்னங்க அப்ளிகேஷன், இதெல்லாம் சொல்லி விளக்கி முடித்தாச்சு. நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, பல்வேறு விதத்தில் வந்திருக்கிறீங்க, பல்வேறு தேவைகள் இருக்குது, இது நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது? எனக்கு பர்சனலாக முதலாவது என்ன தோன்றுதுன்னா, நம்மளை இதை வச்சு தச்சோதித்து பார்க்கணும் இல்லைங்களா, தச்சோதித்து பார்க்கணும். ஒரு ஒரு பாஸ்டருக்கும் ஒரு சபை மக்களுக்கும் இருக்கிற உறவை நம்ம பார்க்குறோம். இதை பார்க்க 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 எனக்கு முதலாவது, நான் போதிக்கணும் இல்லையா, நான் ஆயத்தம் பண்ணும்போது படுவக்கமாக போச்சு எனக்கு. நம்மளும் ஒரு பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே, இங்கே பாரு, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற உறவு, அந்த மக்கள் மேலே இருந்த பாசம், அந்த மக்களுக்கு அவர் கொடுக்குற மதிப்பு. ரொம்ப வெக்கப்பட்டு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, நான் என்னை எவ்வளவோ மாற்றிக்கணும்னு உணர்வு எனக்கு தந்துச்சு, அது எனக்கு நான் உணர்ந்தேன். இப்போ உங்கள் சபைக்காக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அது ஏற்படுமா? ஒரு சபை பாருங்க, ஒரு பாஸ்டருக்கு எந்த விதத்தில் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. நமக்கு மத்தியில், நான் குறைவாக சொல்லலை, நமக்கு மத்தியில் எவ்வளோ கிருபைகள் இருக்குது. நம்ம இன்னும் வளர்ற சபை தான், ரொம்ப பல காரியங்கள் திருப்தியாக இவ்வளோ காரியங்கள் செய்கிறோம், இன்னும் வளரணும். ஆனால் இதுலேயே நம்ம திருப்தி அறிஞ்சிடலாமா, நம்மளே தோலை தட்டிக்கிட்டு இருக்கலாமா? நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்கே, வளர வேண்டியது எவ்வளோ இருக்கே, எவ்வளோ குறைகள் நமக்குள்ளே இருக்கே, இது ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்து பார்ப்பீங்களா? எவ்வளோ குறைவாக இருக்கும் சபையாக நம்ம பாருங்களேன். போன வாரம் நம்ம பாஸ்டர் ஸ்ரீலங்காவில் பாஸ்டர் கண்ணனுடைய சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. போய் பிரசங்கம் பண்ண ரொம்ப வறுமையாக இருந்துச்சு, பிரசங்கம் எல்லாம் பாராட்டினாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறத விட அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது, அவங்க ஒரு பிரசங்கமும் பண்ணல, ஆனால் அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது ரொம்ப விஷயம். என்ன ஒரு மனுஷன் தெரியுங்களா, அற்புதமான ஒரு மனுஷன் பாஸ்டர், ரொம்ப சிம்பிளாக தாழ்மையாக இருப்பார். 700 அதிகமான மக்கள் ஆராதனைக்கு வர்றாங்க, அப்படியே ரொம்பி கிடக்குது பெரிய பில்டிங், 700 அதிகமாக. அவங்க ஏன் அத்தனை பேர் வராங்கன்னு அந்த மனுஷனை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தாமல் இருப்பார், மிகுந்த தாழ்மை. தாழ்மை அப்படி பார்க்குறதுக்கு தெரியவே தெரியாத ஆள், ஒன்றும் இல்லாமல் பெகுவ பண்ணிக்கிட்டு காலை தூக்கிட்டு போகிற ஆளுங்களுக்கு மத்தியில் ரொம்ப தாழ்மை, ரொம்ப கரிசனம். மனுஷன் கமிட்டடாக 4-5 தான் ஒரு நாளும் தூங்குறது, 24 மணி நேரம் சபை ஒழியும், அவர் குடும்பம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய உபசரிப்பு அந்த ஆர்கனைஸ் பண்ண விதம், சர்ச்சில் இருக்கிற பல பேர் எங்களுக்கு ஊழியத்தை செஞ்சார். இப்போ பார்த்தீங்கன்னா முழு சபையே அங்கே போய் ஒரு அவங்களுக்கு மத்தியில் போய் அட்டன் பண்ணி வரும்போது ஒரு உறவை கண்டேன், ஒரு பாசத்தை கண்டேன், ஒரு மதிப்பை கண்டேங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அங்கேருந்து அங்கேயே செட்டில் ஆயிடலாமான்னு ஒரு எண்ணம், இன்னொரு பக்கம் திருப்பி எப்போ போவோமோன்னு ஒரு ஆசை எனக்கு உண்மையாக ஏற்பட்டுச்சு. இது ஏன் சொல்கிறேன், நம்ம அப்படி சேச்சா, நம்ம ஏன் அப்படி இல்லை, ஏன் அப்படி இல்லை? நமக்கு வத்தியில் வருகிற மக்கள் ஒரு உறவை பார்க்குறாங்களா? இங்கே ஒரு உறவு இருக்குங்க, இங்கே ஒரு பாசம் இருக்குதுங்க, இங்கே அவங்க வரும்போது இதுக்கு தான் அங்கே உலகத்தில் எல்லாரும் ஏங்குறது. ஒரு உறவு இல்லை, பேசுகிறவங்க ஒழுங்காக இல்லை, எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கைன்னு வாழ்கிற உலகம் தான். ஒரு பாசம் இல்லை எங்கேயுமே மக்கள்கிட்ட, ஒரு அக்கறை இல்லை மக்கள்கிட்ட, ஒரு 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 மதிப்பு இல்லை, யாருமே மதிக்கிறது இல்லை ஒருத்தர் ஒருத்தரை. அது சபையில் தான் அங்கே இருக்கணும். பவுல் பாருங்களேன் அந்த சபையை எப்படி மதித்தார். நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம சபையை கேட்டு பார்ப்போமா, எல்லாரையும் நாங்கள் கேட்டு பார்க்கணும். பிலிப்பியர் சபை மாதிரியா நம்ம சர்ச்சாக கூடுறது ஒரு பிஸ்னஸ் கூட்டம் இல்லை, ஒரு லெக்சரை கேட்கறதுக்கு வருகிற காலேஜ் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தேவ ஆவி குடிகொண்டிருக்கிற ஒரு குடும்பமாக நம்ம வருகிறோமே. எங்கே இருக்க வேண்டிய அன்பு? ஒரு முதிர்ச்சியடைந்த சர்ச்னா என்ன தெரியுமா, ரொம்ப தாழ்மையாக ரொம்ப சிந்தனை உள்ளவர்களாக மற்றவங்கள எந்த தயக்கமும் இல்லாமல் தங்க கூச்சம் அதெல்லாம் தூக்கி போட்டு மற்றவங்கக்கிட்ட உக்காந்து கூச்சம் கீச்சம் இல்லாமல் உட்காந்து மற்றவங்ககிட்ட பேசுகிற சபை, மற்றவங்கள விசாரிக்கிற சபை, தங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே உட்காந்துக்கிட்டு தங்களோடு பேசிக்கிட்டு தங்கக்கிட்டே ஜோக் அடிச்சுக்கிட்டு இல்லை, மற்றவங்கள விசாரிக்கலாம், மற்றவங்கள கவனிக்கலாம், மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஏன் இதாக இருக்காங்கன்னு விசாரித்து ஒவ்வொருத்தரையும் சபைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு உறவை காமிச்சு, அவங்களுக்கு ஒரு பாசத்தை காமிச்சு, அவங்களுக்கு ஒரு மதிப்பு இங்கே இருக்குதுன்னு காமிச்சு அனுப்புறதாங்க இயேசுடைய சபை. அந்த சபையில் நான் பார்த்தேங்க, அது நம்ம சபையில் நான் பார்க்கறது இல்லைங்க. அவங்க சொல்ல வேணாமா, இல்லையே நீங்கள் தானே, நான் தானே காரணம் அதுக்கு, நம்ம தான் அது காரணம், அது இல்லையே நமக்கு மத்தியில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். யோசிச்சு பாருங்க, நமக்கு நம்முடைய பெருமை தான் இருக்கலாம், நம்முடைய கூச்சது எத்தனை காலம் அதையே சொல்லிட்டு இருப்போம். ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கலையா, இந்த சிறியவரில் ஒருத்தர், இந்த சிறியவரில் ஒருத்தர் கவனிக்கணுமே, நீங்க அவருக்கு இடரில் உண்டாக்குனா எந்திர கல்ல உங்க தலையில கட்டணுமேன்றாரு. நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு சிறியவர்களையும் அனாவசியமா நம்ம அசட்டியா எண்ணும் போது, கவனிக்காம வாழ்த்தாம பேசாம போகும்போது எவ்வளோ பாவம் செய்யறோம் நம்ம, யோசிக்கிறோமா? வேதம் நமக்கு சொல்லுது, வெறும் வார்த்தைகளால் அன்பு கூறுவது மாத்திரம் இல்ல, செயல்களால் அன்பு கூறணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வார்த்தைகளால் அன்பே கூறக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறோம், ரொம்ப தப்பு. ஆரம்பப்படி வார்த்தைகள் ஆரம்பி அதுலயே நிக்காத வார்த்தையை மிஞ்சி செயல். பவுல் இங்க வெறும் வார்த்தைகள்ல தான் அன்பு காட்டுறாரு. வார்த்தையில அன்பு சொல்லணும்னா எப்படிங்க மத்தவங்களுக்கு நம்முடைய நம்ம மனசுல இருக்கிற அன்பு தெரியும்? ஒண்ணுமே சொல்றது இல்லை, ஒண்ணுமே பேசுறது இல்லை, ஒண்ணுமே எவ்வளவு வார்த்தைகளை அன்பு பொழிவு பார்க்கிறோமே. சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு நம்ம செய்யலாமே. வார்த்தைகளால் அன்பு காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதே. பவுல் வார்த்தைகளில் தானே செஞ்சாருங்க, பாருங்களேன் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார். யாராவது நமக்கு மத்தியில் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு தகுதியானது செஞ்சுருந்தா அவங்கள அந்த காரியத்தை மதிக்கிறோம், அதுக்கு நம்ம நன்றியாக இருக்கிறோம். அவங்க மதிக்கிறோன்னு சொன்னா தானேங்க அவங்களுக்கு தெரியும். வாயை திறந்து சொல்லலைன்னா எப்படி தெரியும்? பாஸ்டரா நான் என்ன வெக்கமெல்லாம் விட்டு கேட்குறேன், அவங்களுக்கு கேட்க என்னுடைய ஊழியத்தை நீங்க மதிக்கிறீங்களான்னு, இந்த பிரசங்கத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கிட்டீங்களான்னு எனக்கு சொன்னா தானே தெரியும், சொல்லலன்னா எப்படிங்க தெரியும்? ஒரு ஒரு அந்த சர்ச்சில் முடிஞ்ச பிறகு எல்லாரும் லைனில் வந்து, நிறைய பேர் லைனில், வயசான அம்மா, கிராமத்தின் அம்மா, இந்த அம்மா இந்த அம்மா வந்து கை கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க செய்திக்காக, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவருடைய செய்திக்காக, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் கை கொடுத்துட்டு வந்து என் வைஃப் ஒரு அம்மா கிஸ்ஸு கூட பண்ணிருச்சு, அன்பின் முத்தோன்னு ஒரு கை கொடுத்து வாழ்த்திட்டு போகிறாங்க. அது இங்கே இல்லையே, நான் என்ன சொல்கிறது? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டருக்கு அதெல்லாம் ரொம்ப, நம்ம அன்பு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பெருமை வந்துடும், அதனால் அவரை தாழ்மையாகவே வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? இல்லையே, ஒருவேளை எனக்கு நல்லா இருந்துச்சு, பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு அப்படியே ஒரு மைல் மாதிரி ரெக்க கட்டிக்கிட்டு ஆஹா நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் போறதே கிடையாது. என்ன நான் தயார் பண்ண, என்ன முயற்சி செஞ்சேன், ஐயோ அறகுறையா வந்து வேலையை வச்சுக்கிட்டு வந்து பண்ணினேன், அதை போய் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு, அது போய் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கேன்னு இன்னும் ஆழமா போய் உழைப்போம் அப்படின்ற ஆர்வம் நமக்கு ஏற்படுத்துதே. இல்லைன்னா ஆண்டவுடைய வசனம் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதே வேஸ்ட் போல இவங்களுக்கு இருக்கு, மதிக்கவே தெரியாத ஆளுங்களா இருக்கிறாங்களேன்னு எனக்கு சோறு பார்க்காது. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை குழு குழுன்னு பேசுறது தான் இவங்களுக்கு வேணும் போல இருக்கு. ஆண்டவர் வசனத்தை இவ்வளோ உழைச்சி நேரத்தை செலவிட்டு எம்ஆர்டி எல்லாம் பண்ணி இவங்களுக்கு பிரசங்கம் பண்றமே, இவங்க இது என்ன மதிக்கிறாங்க? சொன்னா தானே தெரியும், திருப்பி திருப்பி சகோதரே 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 சொல்றாரு, திருப்பி திருப்பி சொன்னாதான், சொல்லணும்ன்றதுக்காக சொல்லக்கூடாது. ஆனா மதிச்சோம், பிரயோஜனமா இருந்துச்சு, தேங்க்யூ பாஸ்டர், அவ்வளவுதான் போதுமே. அது இல்லவே இல்லையே, உறவில்லையே, பாசம் இல்லையே, மதிப்பு இல்லையே, நான் என்ன செய்வேன்? எத்தனை நாள் தான் கூச்சோன்றதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம போல் கிட்ட இருந்து படிப்போமா, இந்த சர்ச் எப்படி இருக்கணும்னு கூட சொல்றாரு பாருங்களேன். கொரிந்தியர் சபை அவர் பார்த்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, எனக்கு கிரீடமும் என்னுடைய சந்தோஷமும். ஆனா இந்த சபை அப்படி நடந்துக்குச்சே, அந்த பாஸ்டருக்கு கீழ்படிஞ்சு அவர் இல்லைனாலும் சரி சுவிசேஷத்துக்கு பாத்திரமா நம்ம வாழணும், அவர் சொல்லி கொடுத்ததில் நம்ம மீறக்கூடாதுன்னு அப்படி நடந்துக்குச்சே. நான் இல்லைனாலும் ஒளிகளா பிரகாசிக்கிற சபையே, நீங்க எனக்கு கிரீடத்தை வாங்கி கொடுக்குற சபை, உங்களை நினைச்சுதான் நான் உழைச்சதும் பயாசப்பட்டதும். நாளைக்கு வந்து கேட்பாங்க, நீ இவ்வளோ உழைச்சி எத்தனை காலம் உழைச்சி என்னையா சாதிச்ச, போய் பாருங்க பெங்களூர்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? இருக்கிறீங்களா? ஓகே கிரேட், ஓகே அன் அப்ரிஷியேட். பால் வந்து இந்த வார்த்தைகளை அவர் சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் இதானுங்க பிரச்சனை, வார்த்தைகள்ல அன்பை காட்டுறது இல்லையே. வார்த்தைகள்ல வைஃப் எவ்வளோ வேலை செய்யுது, சில பேர் நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எவ்வளோ வேலைக்கு போயிட்டு வந்தாவே போயிடுது, நமக்கு வீட்டில் வந்து வேலை செய்கிறீங்க. ஹஸ்பண்டும் எவ்வளோ வேலை செய்கிறாரு, உழைச்சி சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தில் பிரச்சனை. என்னன்னு வந்து கூப்பிட்டா, பாஸ்டர் எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட உறவே இல்லை, ஒரு அன்பே பாசமே இல்லை, எப்போ பாரு ரூடா திட்டுறது, எப்போ பாரு புலம்புது, எப்போ பாரு கரடு முரடாக பேசுறது, ஒரு ஒரு மதிப்பே இல்லைங்க பாஸ்டர், எனக்கு என்னை மதிக்கிறதே இல்லைங்க பாஸ்டர், ஒரு மதிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவாரா? என்னங்க பாஸ்டர், நான் போய் புருஷன் கேட்டு புருஷனை கேட்டால் என்ன, நான் எவ்வளோ உழைச்சிட்டு வரேன், நைட் அண்ட் டேவாக உழைச்சி இந்த வீட்டு குடும்பத்துக்கு போடுறேன், அப்பா நீ எவ்வளோத்தான் உழைச்சி எவ்வளோத்தான் சாதனை பண்ணாலும் அந்த உழைப்பெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்காக செய்கிறேன்னு அன்பான வார்த்தைகளில் பேசியிருக்கிறியா ரெண்டு வார்த்தை. அம்மா நான் இவ்வளோ காலில் எழுந்திரிச்சு உழைக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் இவ்வளோ உழைக்கிறதுக்கு காரணம் உன் மேலே வச்ச அன்பம்மா, உன்னை மதிக்கிறதுனால தாம்மா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தாம்மா நான் செய்கிறேன்ற அந்த வார்த்தைகளில் என்னுடைய அன்பு நீ தான், என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லி அன்போடு ஒரு அப்ரிஷியேட் பண்ணோண்ணா. இல்லைங்க ரொம்ப அப்ரிஷியேட், கிரீடம் கிரீடம்னு சொன்னோன்னா தலை மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலன்னா தான் தலை மேலே உட்காருவாங்க, மெரிக்க பார்ப்பாங்க. எவ்வளோ மதித்து பாருங்கள், அன்பா பாசத்தோடு பேசி பாருங்கள், எவ்வளோ இன்னும் ஊக்கத்தோடு செய்வாங்க தெரியுமா குடும்பத்தில். எவ்வளோ ஏன் வார்த்தைகளில் சொல்கிறது இல்லையா அன்பை, உறவு இருக்கிறது இல்லை, பாசம் இருக்கிறது இல்லை, பாசத்தின் அன்பின் வார்த்தைகள் இருக்கிறதுல புலம்பல் ரூடு பேச்சுங்க தான், வெறும் டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டை அந்த பிள்ளைகளும் அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே பேசுது. ஏன் பிள்ளைகள் இப்படி பேசுது இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு அது வளர்ந்து பேசும் பாருங்கள், உங்களுடைய கண்ணாடி அதில் பார்ப்பீங்க, நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் சொன்னீங்க அதை விட 10 மடங்கு அது பேசுறது, அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுங்க பேசுங்க பாருங்கள், ஏன் இது இப்படி பேசுதுங்க நம்ம யோசிப்போம். நீ தான் கற்றுக் கொடுத்த, முடிச்சாங்கிட்ட பேசுனது, ஒய்ஃப்கிட்ட பேசுனதை தான் கற்றுக்குச்சது. நம்ம அப்படி பேசுகிறோமா? பாசமான வார்த்தைகள், அன்பு, மதிப்பு. என் கிரீடம் நீ, என் வாழ்க்கையில் என் மதிப்பு நீ, என் மனைவி நீ, என் தேவன் கொடுத்த ஈவு நீ, உனக்காக நான் நன்றியாக இருக்கிறேன். அது இருக்கிறா? அது இருந்தியே. எவ்வளோதான் நம்ம உழைச்சி கொட்டினாலும், எவ்வளோதான் நம்ம சம்பாரித்தாலும் அன்பின் வார்த்தைகள் இல்லைன்னா மனைவிகளை சந்தோஷப்படுத்த முடியாது. வைஃப் நீங்களாம் வித்தியாசமா, நீங்கள் அப்படித்தானே இல்லைங்களா? சில கேஸில் ஹஸ்பண்டுக்கும் அப்படித்தான், வைஃப் ஹஸ்பண்டை ரெஸ்பெக்டே பண்ணுறது கிடையாது, எவ்வளோ உழைப்பார் எவ்வளோ செய்வார், ஒரு ஒரு மதிப்பான வார்த்தைகளோ பாசமான வார்த்தைகளோ அந்த அம்மா வாயிலேருந்து வரார். எப்போ பாரு ஒப்பார், இஸ்ரவேல் சந்ததியில் பிறந்த மாதிரி. ஓகே கடைசியாக ஒன்றே ஒன்று, உறுதியாய் நில்லுங்கள். இல்லைங்களா? நான் நம்ம சபையை பற்றி ரொம்ப கவலைப்படுறது, அன்பிரடிக்டபிள், கமிட்மெண்ட்டே இருக்கிறது இல்லை, உறுதியாக நிற்கிறது, உறுதியாக போகிறது இருக்கிறது இல்லை. நம்ம எக்ஸ்கியூசஸ் சொல்லலாம், காரணம் அந்த காரணம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. பவுல் சொல்கிறாரு அந்த பிரச்சனைகள்லாம் வரும், அந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் ஏன் உறுதியாண்டி நிற்கணும், அசையாமல் நிற்கணும், கர்த்தருக்குள் நீ படா இருக்கிற பிரயாசம் விருதா போகாதுன்னு நிற்கணும், என்ன புயலே வந்தாலும் உறுதியாக நிற்கணும். இதெல்லாம் வரும், உன்னை அசைக்கிறது தான் வருது. நீ அசைச்சுக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தால் எங்கே நம்ம சபை வளரப்போகுது? உறுதியாக நிற்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கட்டும். இதை தான் இன்னுமே தொடர்ந்து விளக்கி அவர் சொல்ல போகிறாரு. இதை நம்ம படிப்போம், ஜெபம் பண்ணலாம்.